நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை மாற்ற முடியாதது என்றும், எமர்ஜென்சியின் போது அதை மாற்றியது நீதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்த கருத்து தற்போது விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து பேசினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சமத்துவவாதி, சோசியலிஸ்ட், மதசார்பற்ற, செக்யுலர் மற்றும் ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி ஆகிய வார்த்தைகளை அவசர காலத்தின் போது சேர்க்கப்பட்டது சனாதனத்தின் உணர்வுக்கு இழைக்கப்பட்ட பங்கம் என்று கடுமையாக விமர்சித்தார் ஜக்தீப் தன்கர். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதசார்பற்ற மற்றும் சோசியலிச ஆகிய சொற்கள் சேர்க்கப்பட்டது குறித்து அரசியல் விவாதங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. இதன் பின்னணி என்னவென்றால், 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற என்று இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. இதே திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளும் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன. அப்போது இந்தியாவில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வந்தது. 1977 ஆட்சிக்கு வந்த ஜனதா கட்சி தலைமையிலான அரசு காங்கிரஸ் அரசால் திருத்தப்பட்ட பல சட்டங்களை ரத்து செய்தது. ஆனாலும் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் செய்யப்பட்ட மாற்றங்களை ரத்து செய்யவில்லை. இதே நேரம் முகவுரையில் செய்யப்பட்ட மாற்றங்களை ரத்து செய்ய வேண்டுமென்று பல வழக்குகள் தொடரப்பட்டன. நவம்பர் மாதம் 2024 இந்திய உச்ச நீதிமன்றம் முகவுரை திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. 44 பிறகு இந்திய அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்த்து கேள்வி எழுப்புவது நியாயமான காரணம் இல்லை என்று தெரிவித்தது இந்திய உச்ச நீதிமன்றம். இது போன்ற சூழ்நிலையில் தற்போது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் இந்த விவகாரத்தை எடுத்துள்ளது சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இதேபோல் RSS அமைப்பும் அரசியலமைப்பின் முகவரியிலிருந்து சோசியலிஸ்ட் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்திய துணை குடியரசுத் தலைவரின் கருத்துக்கு பாஜகவினர் ஆதரவு தெரிவித்து வரும் அதே நேரம், எதிர்கட்சிகள் அவரின் இந்த கருத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்திய அரசியலமைப்பின் முகவரை குறித்து இவ்வாறு தெரிவிக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்.
அரசமைப்பு சட்டத்தின் இந்த முகப்புரை இருக்கிறதே, இதுதான் இன்றைக்கு சனாதன சக்திகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. 1000 இங்கே இறுகி கிடக்கிற, கெட்டித்தட்டி கிடக்கிற சாதி சமூக கட்டமைப்பை தகர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வலிமை இந்த வரிகளில்தான், இந்த சொற்களில்தான் அடைக்கிறது.
ஜக்தீப் தன்கரின் கருத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதே குற்றச்சாட்டில் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப் பொருள் விவகாரத்தில் மேலும் சில தமிழ் திரையுலக பிரபலங்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திரையுலகில் போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்தன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுகவின் முன்னாள் நிர்வாகியும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த வாரம் சென்னையில் பிரசாத் என்பவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் ரகளையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார். அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி அவரின் கைபேசியை ஆய்வு செய்த போது அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. பிரசாத்துடன் தொடர்பில் இருந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப்குமார் மற்றும் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பிரசாத்திடம் கொக்கெயின் போதைப் பொருள் வாங்கி அதை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் வீட்டில் வைத்திருந்த நடிகர் ஸ்ரீகாந்தை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். பிரசாத்தின் தயாரிப்பில் படம் ஒன்றில் தான் நடித்ததாகவும் அந்த படத்தில் சம்பளத்துக்கு பதில் தனக்கு போதைப் பொருட்கள் வழங்கியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் தெரிவித்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீகாந்தை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் போதைப் பொருள் விவகாரத்தில் மேலும் சில நடிகர் நடிகைகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணையையும் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறித்து பல்வேறு தரப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்,
நீங்க ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருள் வித்தாங்களே, ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன் அதெல்லாம். மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல, 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பல் இருக்கு சரக்கு என்ன பண்ணாங்க? நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா ரெண்டு பேரை கைது பண்ற வித்தன எங்க? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள் வாழா. ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? நம்ம திருப்பி தான் நின்றுப்பா.
திரையுலகில் போதைப் பொருட்கள் பல வருடங்களாக உள்ளதாக தெரிவிக்கிறார் நடிகர் விஜய் ஆண்டனி.
ரொம்ப நாளாவே இருக்கு சார், பல நாட்களாகவே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கூட ஒரு போதை பழக்கம் தானே ஆக்சுவலா? அதுல ரொம்ப நாளாவே இருக்கதான் செய்யுது. அதோட சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் நீங்க சொல்ற மற்ற பழக்கங்கள் எல்லாமே.
தமிழ் திரையுலகில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக அரசியல் தொடர்பான ஒரு செய்தி. தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 7 ஜூலை முதல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தனது முதற்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலின் முதற்கட்டமாக தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தங்கள் கூட்டணிகளை அறிவித்துள்ளன. தமிழகத்தின் பிரதான கட்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் அதிமுக முதற்கட்டமாக பாஜகவுடன் தனது கூட்டணியை உறுதி செய்துள்ளது. தற்போது தேர்தலுக்கான பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 7 ஜூலை முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தனது முதற்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. 7 ஜூலை முதல் 21 ஜூலை வரை 34 சட்டமன்ற தொகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினும் தமிழகத்தில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருவதும் நோக்கத்தக்கது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.